தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. உங்களுடைய குடும்பத்திற்காக இந்த பலியிலே நீங்கள் மன்றாடுங்கள். குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பத்தை இறைவன் தன்னுடைய திருவுளத்துக்கு ஏற்ப வழிநடத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு, மனிதர்களாகிய நாம் அனைவரும் உப்பை போல சுவை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வை சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இந்த உப்பின் தன்மை நம்மிடம் இருக்கின்றதா? பிறருக்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்வை ஈடேற்று பெறச் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான வரத்தை இறைவன் இந்த தெய்வீக பலியிலே தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவமாக எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாள்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-6 வரை. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாயிருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்து விடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே. உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டி உள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. மதீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளன. சாவே அவர்களின் அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வ அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என்னுயிரை மீட்பது உறுதி. செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும் போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ ஏனனில் விண்ணரசு அவர்களே. ஏழையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோ ஏனனில் விண்ணரசு அவர்களே. மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 41-50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வருடைய கழுத்தில் ஓர் இந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உவர்ப்புள்ள உப்பாவோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதர்கள் தவறு செய்பவர்கள்தான். ஆனால் அதில் நிலைத்து நிற்க வேண்டுமென்று அவசியமில்லை. பல நேரத்தில் சில மனிதர்கள் செய்யும் தவற்றில் நிலைத்து நிற்க விரும்புகின்றார்கள். ஒரு சிலர் செய்வது தவறு என்று அறியாமல் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் செய்வது தவறு என்று அறிந்தும் அதை திருத்திக் கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தாங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து வெளிவர விரும்புகின்றார்கள், முயற்சி எடுக்கின்றார்கள், அதில் தோல்வியும் அடைகின்றார்கள், வெற்றியும் அடைகின்றார்கள். மேற்கூறப்பட்ட மனிதர்களில் நாம் எந்த குழுவை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். யார் தன் குற்றங்களை ஏற்றுக்கொண்டு தான் செய்யும் குற்றங்களுக்காக மனம் வருந்தி இனிமேல் அந்த குற்றங்களை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கின்றார்களோ அவர்கள்தான் தங்கள் தவறுகளை உணர்ந்து கொள்பவர்கள். அவர்கள்தான் தங்களுடைய தவறுகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முயற்சி எடுப்பவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தவறு அல்லது பாவம் செய்ய தூண்டுபவரை பற்றியும் பாவம் செய்பவர்களை பற்றியும் பாவத்திற்கு காரணமாய் இருக்கும் உடலின் உறுப்புகளை பற்றியும் பேசுகிறார். பாவத்திற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவர நாம் முன்வர வேண்டும் என்பதை தான் இயேசு, உங்கள் கை கால் பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் குரலை கேட்பவர்களாய் நாம் இருக்க விரும்பினால் ஏற்கனவே நாம் பார்த்தது போல நம் தவறுகள் என்ன என்பதையும் அவை யாரால் வருகின்றன என்பதையும் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலிலே ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அது தவறு என்று நமக்கு தெரியும். இல்லையென்றால் அவர்கள் செய்யாத தவற்றை நான் செய்துவிட்டேன் என்று நம்மையே நாம் நியாயப்படுத்தக்கூடியவர்களாக மாறிப்போவோம். எனவே நாம் செய்யக்கூடிய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக முதலில் இருக்க வேண்டும். அதன் பிறகு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே உப்பின் தன்மை கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். உப்பின் தன்மை என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். உணவு பொருட்களை உப்பு பாதுகாக்கின்றது, உணவுப் பொருட்களுக்கு சுவை கொடுக்கிறது, ஆனால் மறைந்து இருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் பிறரின் வாழ்வை காக்கக்கூடியவர்களாக, பிறரின் வாழ்விற்கு சுவை கொடுக்கக்கூடியவர்களாக, மறைவாக இருந்து வாழ்வை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். ஆக இரண்டு நிலைகளை இங்கு நாம் காண்கின்றோம். ஒன்று, நாம் பாவத்திலிருந்து முதலிலே விலகி வர வேண்டும். இரண்டாவது, சுவை தரும் உப்பாக மாற வேண்டும். இரண்டாவது நிலைக்கு கடந்து வர வேண்டுமென்றால் முதல் நிலையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தாக வேண்டும். இவை இரண்டும் அன்புக்குரியவர்களே நடைபெறவில்லை என்றால் உப்பு உவர்பற்று போவது போல நம்முடைய வாழ்வும் உவர்ப்பு அற்று போய்விடும். அன்புக்குரியவர்களே, வீணாய் போய்விடும். அன்புக்குரியவர்களே, எனவே உவர்ப்பற்று இருக்க நாம் அழைக்கப்படுவதில்லை, மாறாக சுவை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தான் நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேய நற்செய்தி 5:13, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள். வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நம் வாழ்வு சுவைமிக்கதாய் இருக்க வேண்டும், பிறரின் வாழ்வுக்கு பயன்தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் இயேசு நீங்கள் உலகிற்கு உப்பாயிருக்கின்றீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக பாவ செயல்களை தடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு புதிதாய் மாறுகிறது. அதன் பயனாக என்ன நடக்கிறது? பிறரின் வாழ்வையும் சுவையூட்டக்கூடிய மக்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் விட வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்ன? நம்முடைய வாழ்விலே நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவிலே விரிசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன? அது நம்முடைய சிந்தனையில் எழக்கூடிய சிந்தனைகளாக இருக்கலாம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், என்னுடைய வாழ்விற்கு நான் வைத்திருக்கக்கூடிய சில ஒழுங்குமுறைகளாக கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களாக கூட இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு வாழ்விற்கு பயனை கொடுக்கின்றன இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை தவறான முறையிலே நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடியதாக அது இருக்கின்றது என்பதை நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். செய்தித்தாள்களிலே, செய்தியிலே நாம் காணக்கூடிய, படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய காரியமாக அவை இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த தவறு அல்லது பாவம் எங்கிருந்து பிறக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, உன் கண் உனக்கிடறலாக இருந்தால், உன்னுடைய கால் உனக்கிடறலாக இருந்தால் அதை வெட்டிவிடு. ஏன் ஆண்டவர் இதை இப்படி சொல்ல வேண்டும்? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய கண்ணால் எவ்வளவோ பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய கால்களால், நம்முடைய கைகளால், நம்முடைய உடலால் பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் சொல்வது போல செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆக ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் இது தவறு என்று நினைத்தால் உடனே அதை உங்களிடமிருந்து அகற்ற முயற்சி செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்ல வருவது. உங்கள் கண்ணால் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் உணர்கின்ற பொழுது, உங்களுடைய வார்த்தைகளிலே தவறு இருப்பதை உணர்கின்ற பொழுது, உங்களுடைய செயல்களிலே உங்களுடைய உடல் உறுப்புகளினால் பிறருடைய வாழ்வை அழிந்து கொண்டிருக்கின்றன, உங்களுடைய வாழ்வு ஒன்றுமில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்கின்ற பொழுது அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள் என்பதை தான் இயேசு இங்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. என்றாவது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நம்முடைய தவறுகளை எண்ணி மனம் வருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இன்னும் ஒரு சில வாரங்களிலே நாம் தவக்காலத்திலே காலடி எடுத்து வைக்க இருக்கின்றோம். இந்த சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. யாக்கோபு 1:15 அவர் கூறுகிறார், தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. ஆக பாவம் எங்கிருந்து பிறக்கிறது? நம்முடைய சிந்தனையை, நம்முடைய வார்த்தைகளை நல்ல விதத்திலே பயன்படுத்தாமல், கடவுளுக்கு ஏற்ற முறையிலே அதை பக்குவப்படுத்தி வெளிக்கொணராமல் இருப்போமையானால் அங்கு பாவம் பிறக்கிறது. அதை தான் யாக்கோபு சொல்லுகிறார். அந்த பாவம் நம்மை எந்த அளவுக்கு இட்டு செல்கின்றது என்பதை சொல்லுகிறார் என்றால், பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. நம் அனைவரும் பிறந்திருக்கிறோம், இறப்போம் என்பது இயற்கை நியதி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் செய்தி 11:11 மார்த்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிலே நம்பிக்கை கொள்கின்றவர் இறப்பிலும் வாழ்வார். ஆக ஒருவர் இறந்த பிறகு உயிர் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்றால், உயிர் வாழ்கின்ற பொழுது கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக சாவை விளைவிக்கக்கூடிய பாவத்தை நாம் செய்ய மாட்டோம். இயற்கை மரணம் நமக்கு வந்தாலும் நாம் பாவத்தை விலக்கி கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆழப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பதால் நாம் கடவுளை அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கு 7:20 ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஆக நம்முடைய உள்ளத்திலே நாம் எடுக்கின்ற சிந்திக்கின்ற காரியங்கள் நல்லவையாக இருக்கின்றனவா அல்லது தீமையை விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றனவா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக பாவம் உருவாகும் அடிநாதத்திற்கு நாம் செல்ல வேண்டும், வேரோடு அவற்றை நாம் பிடுங்க வேண்டும். இயேசுவில் நாம் வேரூன்றி இருக்க வேண்டும், இயேசுவை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், இயேசுவாக நாம் மாற வேண்டும். இதுதான் உப்பின் தன்மை பெற்றிருப்பது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், தன்னை தியாக பலியாக கொடுத்தார் பிறர் வாழ்வதற்காக. யோவான் செய்தி 10:10 நாம் வாசிக்கின்றோம் அல்லவா, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன். ஆக முழுமையான வாழ்வை கொடுப்பதற்கு தன்னை முழுவதுமாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கையளித்தார். நாமும் அத்தகைய நிலையை அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நிச்சயத்தின் வழியாக கூறுகிறார் அன்புக்குரியவர்களே. ஒரு சில உதாரணங்களை மட்டும் நாம் பார்ப்போம். இந்த நாளிலே சுவை மிக்க மனிதர்களாக, பிறருடைய வாழ்வை வளர்ச்சியடை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். லூக்கா செய்தி 19:10 இதே வார்த்தைகள் 1-10 நாம் வாசிக்கின்றோம். அங்கு சக்கேயு என்கின்ற மனிதர் வருகிறார். அவருடைய வாழ்வு மனிதர்களுடைய பார்வையிலும் சரி அவருடைய பார்வையிலும் சரி தீயதாக இருந்தது. வரி தண்டுபவராக தலைவராக இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவர் இயேசுவை கண்ட பிறகு தன்னுடைய வாழ்விலை இருக்கக்கூடிய அந்த தீய செயல்களை அகற்றுகிறார். ஏழைகளை சுரண்டி பறிக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர் வெளிவந்து இயேசுவை அவர் அணிந்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்வு சுவை மிக்கதாக மாறுகிறது. அன்புக்குரியவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும் புனித அகுஸ்தினார். புனித அகுஸ்தினருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது நமக்கு தெரியும். அப்பொழுது அவர் வாசித்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டதாக நாம் உணர்கின்றோம். ரோமேயர்கள் எழுதிய திருமுகம் 13:12 புனித பவுலடியார் சொல்லுகிறார், இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது, ஆகவே
இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படன்கலன்களை அணிந்து கொள்வோமாக. ஆக இந்த வார்த்தையால் தொடப்பட்டவர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளான பாதையை, இருளான வாழ்வை எடுத்து போடுகிறார், ஒளியான வாழ்விற்கு கடந்து வருகிறார், தன்னுடைய வாழ்வை சுவைமிக்கதாக மாற்றுகிறார். தன்னை அறிந்த கடவுளை பிறருக்கு எடுத்து சொல்லுகிறார். தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி, தன்னுடைய எழுத்துக்களை பயன்படுத்தி, தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்வை சுவை உள்ளதாக மாற்றினார். பிறருடைய வாழ்வையும் சுவைமிக்கதாக மாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய எழுத்துக்களால். ஆக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் இந்த நாளிலே உவர்ப்புள்ள உப்பாக, பிறருக்கு நன்மை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக, பிறருடைய வாழ்வை சுவை ஊட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பதற்கு அழைக்கிறார். அவருடைய அழைப்பிற்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நாமும் உவர்ப்புள்ள உப்பாக இருக்க விரும்புகின்றோம் என்றால், முதல் நிலையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பாவ காரியங்களை, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாவ செயல்களை நம்மிடமிருந்து அகற்ற முன் வருவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு விருப்பம் கொடுக்கக்கூடிய வாழ்வாக, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்வாக, கடவுள் விரும்புவது போல சுவை ஊட்டக்கூடிய வாழ்வாக நிச்சயம் இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனவே இது உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்வை இறைவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நாம் செய்யக்கூடிய தவறுகளை இறைவன் தாமே நமக்கு சுட்டி காண்பித்து அதிலிருந்து வெளிவருவதற்கான அருளை நமக்கு தர வேண்டும். அவற்றிலிருந்து வெளிவந்து உவர்ப்புள்ள உப்பாக இந்த உலகத்திலே வளம் வருவதற்கு இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக வழியிலே நாம் மன்றாடுவோம்.
நீங்கள்